திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதன் பின்பாக அண்டலிங்கம் என்று ஒரு தலைப்பு. இந்த ஆறு ஆதாரங்கள்ல சிவம் விளங்குறத எப்படி நாம அறிய முடியும்னா, தியானத்தாலதான் நன்றாக அறிய முடியும். அப்படி அதை அறிந்து தெளிந்த சிவயோகி வந்து அண்டம் முழுவதும் சிவலிங்கமாக காண்பது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு அது சாத்தியம். ஆனால் அவர்கள் எங்கெனம் காண்கின்றார்கள் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். ஒரு சிவயோகி எப்படி எல்லாவற்றையும் சிவமாக காண்பார். சரி, அண்டம் நமக்கு தெரியும், சுத்தம் அசுத்தம் பிரகிருதி அப்படிங்கிற மூன்று மாயா காரியத்தால் அந்த ஆன்மாக்களோட வினை பரிபாகங்களுக்காக, வினை போக பரிபாகங்களுக்கு ஏற்றவாறு விளங்கக்கூடிய போகத்தானம், அது எப்படி சிவலிங்க வடிவாய் இருக்குங்கிறது தான் இந்த அதிகாரத்துல நமக்கு உணர்த்துகிறார். லிங்கமதாவது யாரும் அறியார், லிங்கமதாவது என் திசை எல்லாம், லிங்கமதாவது எண் கலையும், லிங்கமதாக எடுத்தது உலகே என்று சொல்லுகிறார். அதாவது ஒலி உலகம், பொருள் உலகம், இது எல்லாமே சிவலிங்கம்தான் அப்படின்னு உணர்த்துகிறார். இப்ப இந்த கரணங்களை கொண்டு நாம் காணக்கூடிய மாயா காரியமா இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாம் சிவலிங்கம் தான், இதை யாருமே அறிவது இல்லை. அது மாதிரி எட்டு திசைகள் இருக்கு இல்லையா, எட்டு திசையும் சிவலிங்கம் தான். ஈராய் முதல் ஒன்றாய் இல்ல, எட்டு திசை ஆனான் அப்படின்னு வருது இல்லையா, அதனால எட்டு திசையும் சிவலிங்கம் தான். ஆயக்கலைகள் 64 இருக்கு இல்லையா, அதுவும் லிங்கம் தான். அப்ப அந்த உலகம் அனைத்துமே சிவலிங்கமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ திசை முதல் இருப்பதெல்லாம் அர்த்த பிரபஞ்சம், கலை வடிவான ஒளி, இந்த சப்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவலிங்க வடிவம் அப்படின்னு அழக கடல். லிங்கம் என்றால் அடையாளம், சிவபெருமானை உணர்த்துவதற்குரிய ஒரு அடையாளம். அது வந்து அம்மையப்பர், அதுல ஆவுடையார் வந்து அம்பாள், பானம் வந்து சுவாமி, அதனால அம்மையப்பராக அவர்கள் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப எட்டு திசையும் பொருட்பிரபஞ்சம், அதான் அர்த்த பிரபஞ்சம் சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த கலைகள் எல்லாம், 64 கலைகளும் சப்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எட்டெட்டிருங்கலையும் ஆனான் கண்டாய் என்று அப்பர் சுவாமிகளும் மிக அழகாக இதே கருத்தை தன்னுடைய பதிகத்திலே 6ஆம் திருமுறையிலே சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இது போல இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பாக்குற சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் எல்லாம் சிவம் தான், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு வருது இல்லையா, அது மாதிரி உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி வடிவாய், உலகில் எடுத்தது சக்தி குணமாய், உலகம் எடுத்த சதாசிவன் தானே என்று அழகாக ஒரு திருமந்திர பாடல். இதற்கு மிக அழகாக நமக்கு சித்தியாரிலே ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். அந்த கருத்துள்ள பாடலையும் இப்போது நாம் சிந்தித்து விடலாம். சக்தியும் சிவமும் மாய தன்மை இவ்வுலகம் எல்லாம், ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குண குணியுமாகி, வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்று சொல்லுகிறார். இறைவன் வந்து சக்தியும் சிவமுமாக இருவேறு தன்மைப்பட்டு நிற்பதால் இந்த உலகம் எல்லாம் ஒரு குடை ஒத்து ஒரு குடை ஒவ்வாத ஆணும் பெண்ணுமாக குணமும் குணியுமா அமைந்துள்ளன. இந்த உலக வாழ்க்கை சக்தி சிவத்தோடு இயைந்ததால் வந்த ஆக்கம், நல்லா மனசுல வச்சுக்கொடுக்கணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்குது, சக்தி சிவத்தோடு இயைந்ததால் வந்தது, அதான் அவளால் வந்த ஆக்கம் என்று சொல்லுகின்றார் அருள்நந்தி சிவாச்சாரியர். இதனை அறியாதவங்க இந்த சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த பீடம், அதான் அந்த லிங்கம், அது வந்து திருவடிவத்தின் தன்மை என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். ஏதேதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை எல்லாம் சொல்லி வீணாக காலத்தை நினைக்கணும் கழிப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக உலகத்தை படைத்த போகமூர்த்தி ஆகிய சதாசிவம் தன்னை என்றுமே விட்டு நீங்காத சக்தியை துணையாக கொண்டு இந்த உலகத்தை நமக்கு படைக்கின்றார், மாயையின் வடிவாக படைக்கின்றார். அந்த போகத்தை நாம் நுகரும் பொருட்டு சக்தியின் வடிவாகவும் படைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ சக்தியின் மூலமாக, சக்தியின் துணை கொண்டு, மாயையாகிய முதற் காரணத்தை கொண்டு போக வடிவான உலகத்தை உயிர்களாகிய நமக்கு சதாசிவமூர்த்தி உதவினார் என்பதை இந்த பாடலிலே அழகாக நமக்கு எடுத்துள்ளார். போகமும் முக்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவ தப்பாலாம் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகம அத்துவா ஆறும் சிவமே என்று சொல்லுகிறார். போகம் என்றால் நமக்கு தெரியும் நுகர்ச்சி. அப்ப உயிர்கள் தான் செய்த வினைக்கு ஈடாக அவங்க எதை எதை நுகர வேண்டுமோ அந்த நுகரக்கூடிய ஒரு நுகர்ச்சி. அப்புறம் முக்தி, முக்தினா என்னது? வீடு. அடுத்து புத்தி, இப்போ அந்த வினை அனுபவத்தை நுகரும் போது கிடைக்கக்கூடிய இன்ப துன்ப தேற்றங்க தான் புத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் சித்தி, அந்த முக்தியை பெறுவதால் விளையக்கூடிய பேரின்ப அனுபவம். அப்ப இந்த உடல் இதுதான் முக்தியை நுகர நமக்கு ஞான சரீரத்தையும், போகத்தை நுகர நுண்மை பருமையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டுமாக தாங்கக்கூடிய சரீரத்தையும் நமக்கு வழங்கி, ஆறாறு தத்துவம் நமக்கே தெரியும், அந்த 36 தத்துவங்கள் மண் முதல் கலை ஈரான தத்துவங்கள், அதை கடந்த நின்ற ஒன்றுங்கிறது தான் சிவம். அப்ப உயிர்களுக்கு போக மோட்சத்தை எல்லாம் உதவி, ஆமா, நமக்கு சிறப்பை செய்கிறது. உயிர்கள் வந்து தன்னை அடைவதற்கு உபாயமாக உதவக்கூடிய ஆகமங்களும் அவற்றால் உணர்த்தப்படக்கூடிய நெறிகளும் ஆகிய அனைத்தும் சிவம். அப்ப ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற கருத்தை நம்ம மனசுல பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆகமத்தின் ஞானபாதம் தான் சித்தாந்தமா நமக்கு வந்திருக்கு. சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறது அருள்நந்தி சிவாச்சாரியாரோட வாக்கு. ஆக நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் இதை மனதில் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பாக தாபரத்து உள் நின்று அருளவல்லான் சிவன் மாபரத்து உண்மை வழிபடுவாரில்லை, மாபரத்து உண்மை வழிபடுவாளர்க்கு பூவகத்துள் நின்ற பொற்கொடி ஆகுமே என்று சொல்லுகிறார். சரியை கிரியை யோகம் ஞானம், அதுலதான் அந்த சரியை கிரியையில நிற்பவர்கள் சிவ யோகியர்கள், அவங்களுக்குதான் சிவபெருமான் இங்ஞனம் அருள் செய்வார் என்று சொல்லுகிறார். மிக அழகான முறையிலே சித்தியாரிலும் இதே கருத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடல், தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து திருமேனி கொண்டு அருளும் போது அந்த திருமேனியானது சுத்தமாயா தத்துவ புவனத்தில் தோன்றி விளங்குவதன்றி இந்த உலகத்துல தோன்றாது, நமக்கெல்லாம் தோன்றுவது மாதிரி தோன்றுவது இல்லை. அதனால இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வழிபடும் பொருட்டு சிவபெருமான் வந்து திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியையும் திருநீரு கண்டிகை அதாவது ருத்ராட்சம் போன்ற திருவேடத்தையும் ஆதாரமாக கொண்டு நிற்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சிவபெரும்பொருளை நம்ம மனதால் வழிபட விரும்பணும் அப்படிங்கிறதும் அடுத்து நமக்கு அழகா அந்த பாடல் உணர்த்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சிவபெருமான் வந்து தாபரமாகிய லிங்கத்துக்குள்ள எப்போதுமே நின்று அருள் செய்கின்றார். அவர் பராத்பரம் ஆனவர், எல்லாத்தையும் கடந்து மேரிடத்துல இருக்கக்கூடியவர். அதை அறிந்து உய்யக்கூடிய அந்த நபர்கள் யாருமே இல்லையே, அந்த உண்மையான ஞானம் உடையவர்கள் ஒருவர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றார். அங்கே அறிந்து வழிபடுபவர்களுக்கு இதய கமலத்துக்குள்ள பொற்கடி போல அவர் புலப்படுவார் என்பதையும் நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். தாபரம் அப்படிங்கிறது சிவலிங்கம், அது வந்து ஆகம விதிப்படி இயற்றப்படக்கூடிய பிரதிஷ்டைகள்ல இறைவன் தயிருள் நெய் போல் நன்றாக விளங்கி தோன்றுவார். முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து மாபரம்னா மேலானதுக்கெல்லாம் மேலான இடம், அதான் தத்துவாதீதமான ஞானாகாயத்தை இதிலே சொல்லுகின்றார். பூ அகங்கிறது ஹிருதய கமலம் என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தின் மூலமாக பரம்பரனை உணர்ந்து இதய தாமரையில அவரை பொற்கொடி போல விளங்குகின்ற இயல்பை அறிந்து உய்யலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். தூய விமானமும் தூலமதாகுமாள். நம்ம அந்த பக்கம் எல்லாம் போகும்போது கோயில் விமானத்தை பார்த்தா தூலலிங்கம் என்று வணங்க வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு சான்றாக இந்த பாடல் இருக்கிறது. ஆய சதாசிவமாகும் நற்சூக்குமம். திருக்கோயில் இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தி ஆகிய சிவலிங்க பெருமான், அது வந்து சூட்சுமலிங்கம், தமிழ்ல சூக்குமலிங்கம். பாய பலிபீடம் பத்திரலிங்கம், அதாவது அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பலிபீடம், அதாவது பறந்து இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்துக்கு பத்திரம், பத்திரம்னா இதழ்னு அர்த்தம். இப்ப பத்திரலிங்கம் அப்படின்னா தாமரை மாதிரி இருக்கு அந்த பலிபீடம், அதனால அது பத்திரலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆக அது மூணுமே எப்படி தூலலிங்கமாம் சூட்சுமலிங்கமாம் பத்திரலிங்கமாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. விமானம் வந்து தூலலிங்கமாம், சிவலிங்கம் சூட்சுமலிங்கமாம், பலிபீடம் பத்திரலிங்கமாம் அப்படிங்கிறத நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து முத்துடன் மாணிக்கம் மொய்த்த பவளமும் கொத்துமக் கொம்பு சிலை நீரு கோமதம் அத்தன் தன் ஆகம் ஆகம் அன்னம் அரிசியாம் உய்த்ததின் சாதனம் பூமண லிங்கமே என்று சொல்கிறார். சிவ பூஜையில எதையெல்லாம் லிங்கமாக பாவித்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்றார். முத்து, மாணிக்கம், பவளம், செதுக்கின மரக்கொம்பு, கல்லு, திருநீரு, கஸ்தூரி, சிவாகமோ, சோறு, அன்னம்னு வருது இல்ல அது, அப்புறம் அரிசி, பூ, மணல், இது எல்லாத்தையும் சிவமாக வணங்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், பாடல் எண் திருமந்திர பாடல் எண் வந்து 1719. அதுல எதையெல்லாம் நாம் லிங்கமாக வணங்கலாம் என்று சொல்லும் பொழுது முத்து, மாணிக்கம், பவளம், அப்புறம் நன்றாக செதுக்கிய மரக்கொம்பு, கல், திருநீர், அப்புறம் கஸ்தூரி, சிவாகமம், சோறு, அதற்கு அடுத்தபடியாக அரிசி, பூ, மணல், இந்த 12 லிங்கமாக வழிபடலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன் கன்றிய செம்பு கனல் இரதஞ்சலம் வன்திரல் செங்கல் வடிவுடை வெள்ளம் ஒன்றென்று கொன்றை தெளி சிவலிங்கமே என்று சொல்லுகிறார். இந்த முந்தின பாடல்ல 12 பொருளை சொன்னார். இந்த 1720 பாடல்ல 11 பொருட்களை சொல்றார். என்னதெல்லாம்? முதலாவதாக கட்டி தயிர், இரண்டாவது நெய், மூணாவது பால், நாலாவது தூய்மையான சாணம், அஞ்சாவது குற்றமில்லாத செம்பு, அப்புறம் அந்த துய்ய மெழுகு அப்படிங்கிறதுக்கு இந்த புழு வண்டு அதோட எச்சங்கள் கலக்காத தூய்மையான தேன் மெழுகு அப்படின்னு ஒரு பொருளும் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக செம்பு பார்த்துட்டோம், அனல்ல போட்டு உருக்குன செம்பு, அடுத்து கனல் நெருப்பு கட்டி, அப்புறம் ரதம் அது பாதரசம், இந்த சித்த முறையில அதை அழகா லிங்கமா ரசலிங்கமா செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் சலம் அது நீர், நீர்ல வாழக்கூடிய சலஞ்சலம் முதலான சங்குகள் அதெல்லாம். அப்புறம் வன்திரல் செங்கல்னா சுட்ட கல்லு, அப்புறம் வடிவுடை வில்லம்னா சிவலிங்க வடிவா செய்யப்பட்ட வில்வக்கட்டை, அந்த வில்வ மரத்துல உள்ள கட்டைய சிவலிங்க வடிவா செய்திருக்கிறது. இதுல எதை வேணாலும் ஒன்றை வைத்து நீங்கள் சிவலிங்கமாக வழிபடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவலிங்கங்கள்ல பல வகை இருக்கிறது. இப்போது எல்லோரும் ரொம்ப இந்த மீடியாக்களை எல்லாம் பார்த்துட்டு, அதாவது குருநாதர் நம்ம பக்குவம் அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய லிங்கத்தை வச்சுதான் கும்பிடணும், அது முறை திசை பெற்று செய்வது. ஆனா இப்ப எல்லாருக்குமே ஃபேஸ்புக் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், தொலைக்காட்சியை பார்க்கலாம், அதுல சொன்னா பத்திரிகைகளை பார்க்கலாம், அதனால நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பாக்குறாங்க. சரி, இப்ப நம்ம சிவலிங்கங்கள் எத்தனை வகைப்படுகிறதுன்னு பார்ப்போம். ஷணிகம், மிருதிகம், லோகஜம், ரத்னஜம், தாருஜம், சைலஜம் அப்படின்னு 6 வகைப்படுகின்றது சிவலிங்கங்கள். சனிகலிங்கம் அப்படிங்கிறது 12 வகைப்படும். அது வந்து எப்படி அப்படின்னீங்கன்னா பூஜையோட முடிவுல விட்டுறணும் அந்த லிங்கத்தை. இப்ப அது எப்படி என்னெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மணல், மணலால் ஆன லிங்கத்தை வச்சு கும்பிட்டா முக்தி. அம்பாள் சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்டாங்க மணல்ல தான் வச்சு. இவர் நம்ம சண்டீசன் நாயனார் அவங்களை எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி அது வந்து முக்தியை தருகிறது. முக்தியை விரும்பினா மணலால லிங்கம் வச்சு கும்பிடணும். அரிசியால சிவலிங்கம் வைத்து கும்பிட்டா செல்வம், செல்வத்தை விரும்புபவர்கள் வழிபடுவார்கள். அன்னலிங்கம், அது அன்னத்தை விரும்புபவர்கள் வழிபடுவது. அப்புறம் ஆற்று மணல், அதுல செஞ்ச லிங்கம் வந்து பூமி லாபத்தை தரும், அந்த பூமி லாபத்தை விரும்புபவர்கள் அப்படி கும்பிடுவாங்க. அப்புறம் கோமயம், அதாவது சாணத்தால செஞ்ச லிங்கம் வந்து நோய் நீக்கத்தை தரும், அந்த நோய் நீங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கத்தை வச்சு கும்பிடுவாங்க. மன மகிழ்ச்சியை விரும்புபவர்கள் வந்து வெண்ணைய லிங்கம் மாதிரி வச்சு கும்பிடுவாங்க. ஞானத்தை விரும்புபவர்கள் ருத்ராட்ச லிங்கத்தை வைத்துக் கொள்வார்கள். சௌபாகியம் வேணும்னா சந்தன லிங்கம், சந்தனத்தை அப்படி அழகா லிங்கம் மாதிரி செஞ்சு வச்சு வழிபடலாம். இந்த தர்ப்பை கூர்ச்சத்தை லிங்கமா வச்சு கும்பிடுறது முக்தியை விரும்புபவர்கள் செய்யக்கூடியது. ஆயுளை விரும்புபவர்கள் புஷ்பத்தை லிங்கமா வச்சு வணங்கலாம். வெள்ளத்தை லிங்கமா வச்சு வணங்கினா எல்லா விருப்பமும் அழகா நமக்கு நிறைவேறும். நிறைய எனக்கு விருப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க வெள்ளத்தை லிங்கமா வச்சு வழங்குவாங்க. மாவால லிங்கம் செய்து வைத்தால் நிறைவை வேண்டுபவர்கள் வழிபடக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு சல அச்சல லிங்கங்களுக்கும் பயன் கருதிய பூஜை கண்டிப்பாக இருக்கிறது. இந்த இதோட விரிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுப்ரபேத ஆகமத்துல பார்த்து கொள்ளலாம். அடுத்து மறையவர் அர்ச்சனை வன்படிகந்தான் இறையவர் அர்ச்சனையே பொன்னாகும் குறைவிலா வசியர்க்கு கோமழமாகும் துறையுடை சூத்திரர் தொல்வான லிங்கமே என்று சொல்லப்படும். நான்கு வர்ணத்தாரும் எதை வைத்து வழிபட வேண்டும்? இப்ப அந்தணர்கள் வந்து ஸ்படிக லிங்கத்தையும், மன்னர்கள் வந்து ஸ்வர்ணலிங்கம் பொன்னாலான லிங்கத்தையும், வைசியர்கள் வந்து மரகத லிங்கத்தையும், வேளாளர்கள் பானலிங்கத்தையும் வழிபடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது திருமந்திரத்துல. சரி, ஆக நமக்கு அது உணர்ந்த உணர்ந்ததோன் ஆறு தன்மையை நாடி, அது உணர்ந்ததோன் ஒரு தன்மையை நாடி, எது உணரா வகை நின்றனன் ஈசன் புது உணர்வான புவனங்கள் எட்டும் இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே என்று சொல்லுகின்றார். எத்தனையோ வகையான லிங்கங்கள் இருக்கு, இவ்வளவு இப்ப பார்த்தோம். ஆனா அந்த சிவம் எங்கே இருக்கிறது என்றால் நீங்க அந்த சிவத்தோட இயல்பை உணர்ந்து தியானம் செய்தால் உங்களுக்குள்ளேயே இருக்கும் என்று அழகாக காட்டியிருக்கின்றார். அப்போ இவ்வளவு சிவலிங்கம் அமைக்கக்கூடிய பொருள்களையும் அந்த முறையையும் பயனையும் உணர்ந்த ஞானியானவர் அதுல ஒன்ற வந்து என்னுடைய பரிபாகத்துக்கு தக்கது இது அப்படின்னு தேர்ந்து அந்த எதாலும் உணர முடியாத சிவமானது எல்லாத்திலையும் கலந்து நிற்கின்றது, அப்படி கலந்து மட்டும் நிற்பதெல்லாம் கடந்தும் நிற்கின்றது இல்லையா அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு அடுத்து என்ன சொல்றாரு? புதிய ஞானமான புவனங்கள் எட்டு, அந்த எட்டுலையும் கலந்து இருக்கின்றார் என்பதை அறியணும். புவனங்கள் எட்டு அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா அட்டமூர்த்தி வடிவான உலகங்கள் இல்லையா, அது வந்து என்னதெல்லாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களும் சூரியன் சந்திரன் இயமானன் என்ற ஆன்மாவும் இது எல்லாம் இறைவனுடைய வடிவு இல்லையா, அதனால் இயங்கக்கூடிய புவனங்களும் சுவாமியுடைய திருமேனி அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அப்ப இந்த இறைவனை இந்த உலகமெல்லாம் இல்லையா எதாலும் உணரப்படாத இறைவனை உலகமெல்லாம் அவன் அப்படின்னு தன்னோட அனுபவத்தால உணர்வது புதிய அறிவு, புதிய ஞானம். நம்ம வச்சுக்கிட்டு இருக்க விக்கிரகத்துல இருக்கு, நாம வச்சுக்கிட்டு இருக்க படத்துல இருக்கு இல்லையா, அப்படித்தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல, எல்லாமாகவும் சிவம்தான் இருக்கிறது அப்படின்னு உணரக்கூடிய அறிவு ஒரு புதிய அறிவு இல்லையா, அதுதான் புதுமையான ஒரு ஞானம். ஆக சுவாமி வந்து என் உடல் கோயில் கொண்டான், அந்த கடைசியில கடைசி வரி அதைத்தான் சொல்லுது. அப்ப என் உடலையும் இறைவன் கோயிலாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிவலிங்க பூஜை செய்யணும், அப்படி செஞ்சால் எல்லாம் சிவமயமாக தோன்றும். அந்த அனுபவ முதிர்ச்சியிலான இந்த உடம்புக்குள்ள பூஜை பண்ணக்கூடிய உடம்புக்குள்ள உத்தமன் கோயில் கொள்ளுவான். ஆக அதை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அகலிடமாய் அறியாமல் அடங்கும் உகலிடமாய் நின்ற ஊனதன் உள்ளே பகலிடமா உனம் பாவ விநாசன் புகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே என்று சொல்லுகின்றார். சிவம் கடந்தும் இருக்கும் கலந்தும் இருக்கும் அப்படிங்கறத மீண்டும் சொல்றார். அகல் இடம் என்றால் அகன்ற இடம், இந்த பிரபஞ்சத்தை தான் அப்படி அகல் இடம்னு சொல்றாங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னவனாக, முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெத்தியனாகவும் இருக்கின்றார் பெருமான். அது மட்டுமல்ல, பாவ விநாசனாக இருக்கின்றார். உயிர்களுடைய பாவத்தை எல்லாம் நீக்குகின்றார். அதாவது அறியாமல் என்ற ஒரு சொற்றொடர் வருது. இந்த கருவி கரணங்களாகிய அந்த மாயங்களை கொண்டு முனைத்து அறியக்கூடிய அந்த ஆன்மாக்களால் அறியப்படாமல், அதான் அறியாமல் அப்படின்னு சொல்றார். ஆக முற்றறிவுடைய முதல்வனுக்கு அறியாமை பொருந்தாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உகனிடமாய் நின்ற ஊன் என்றால் இந்த உடம்பு கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்துதான் போகும். ஆனா அதுதான் நம்ம மனதில் வரவே மாட்டேங்குது, அழியக்கூடிய உடல் அப்படிங்கிறத சொல்லி பகலிடமாமுனம் இல்லையா, பகுத்து உணரக்கூடிய ஒரு உயிர் உள்ள இருக்கு, இந்த உடலுக்கு அது உள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி புகலிடம் இல்லையா, நம்முடைய பாவ விநாசன் அது யாரு, சிவபெருமான். நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நமக்கு புண்ணியத்தை தருகின்றார். சரி, அப்ப அவர் தான் நமக்கு புகலிடம். புகலிடம்னா என்னது, அடைக்கலத்தானம் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமானை கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அழகான முறையிலே இந்த ஏழாம் தந்திரத்திலே இந்த அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு முன்வைத்துள்ளார் திருமூல தேவநாயனார். அதை சிந்திப்பதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளையும் திருவருளையும் நினைந்து இப்போது வாழ்த்து பாடல், பண்ணிய தவத்தால் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கண்ணிய அமுத கும்பம் கையுளால் கருணை வாழ்க, வெண்ணிய தெய்வ மண்ணி படிக்கரை என்றும் வாழ்வோன், புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து பாடலை கூறி இந்த நிகழ்விற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து மேலும் அரிய முறையிலே இந்த பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், ஆவலோடு இதனை நேரில் தினம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.